வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில் வாரந்தோறும் புதன்கிழமை புத்தக மதிப்புரை என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியா கேட்டுட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்று புதுக்கோட்டை மாவட்டம் பரம்பூர் மாணவர் விருதாளர் மக்கள் எழுத்தாளர் திரு பே சசிகுமார் அவர்கள் நல்ல உயிரே கண்ணம்மா அப்படின்ற புத்தகத்தை பத்தி தாங்க இன்னைக்கு நம்ம கூட பேச போறாங்க. வாங்க நேர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு அன்பான மாலை வணக்கம். நான் சசிகுமார். வாரந்தோறும் புத்தக மதிப்புரைகளை சிறப்பாக வழங்கிக் கொண்டிருக்கிறது புதுகை பண்பலை. அந்த வகையில் நான் இன்று உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய புத்தகம் எழுத்தாளர் பாரதி கனகராஜ் அவர்களால் தொகுக்கப்பட்ட நல்ல உயிரே கண்ணம்மா என்கின்ற பாரதியினுடைய வரிகளை தாங்கி நிற்கக்கூடிய ஒரு தொகுப்பை பற்றித்தான் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நல்ல உயிரே கண்ணம்மா என்ற அந்த பாரதியின் வரிகளை தாங்கிய அந்த தொகுப்பில் 4 சிறுகதைகள், 16 கட்டுரைகள், 7 கவிதைகள், ஒரு நேர்காணல் என தொகுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இடம்பெற்ற 4 சிறுகதைகளுமே புகழ்பெற்ற எழுத்தாளர்களுடைய சிறுகதை. குறிப்பாக ஈழ எழுத்தாளர் அகர முதல்வன், ஐயா ஜெயந்தன், அது மட்டுமல்லாமல் பாரதி கிருஷ்ணகுமார் அவருடைய ஒரு சிறுகதை, ஜி ஆர் சுரேந்திரநாத் அவர்களுடைய மழைக்காலம், இப்படியாக ஒரு 4 சிறுகதைகள் தொகுக்கப்பட்டிருக்கிறது. 4 சிறந்த ஒரு சிறுகதைகளாக இடம்பெற்றிருக்கிறது. அதில் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள இருக்கக்கூடிய ஒரே ஒரு சிறுகதை ஜி ஆர் சுரேந்திரநாத் அவர்களால் எழுதப்பட்ட மழைக்காலம் அப்படின்ற ஒரு சிறுகதையை தான் உங்களோடு நான் இன்றைக்கு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். நாம் கதைக்குள் செல்வதற்கு முன்பாக எழுத்தாளர் பாரதி கனகராஜ் அவர்களை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக ஒன்றாக இருக்கிறது. எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவரை நாம் கேள்விப்பட்டிருப்போம். எழுத்தாளர், பேச்சாளர், கவிஞர், சொற்பொழிவாளர், அப்படியாக அதே வரிசையில் இளம் பாரதி கனகராஜ் அப்படின்று அழைக்கக்கூடிய மணப்பாறை மண்ணை சேர்ந்த ஒரு இளம் எழுத்தாளர், பத்திரிகையாளர், பேச்சாளர், கட்டுரையாளர், தன்னம்பிக்கை பயிற்றுனர், இப்படியாக அவரை சொல்லிக்கொண்டே போகலாம். இப்படிப்பட்ட ஒரு இளம் வயதிலேயே கிட்டத்தட்ட ஒரு 28-30 வயதுக்குள்ளான ஒரு இளைஞன் ஒரு மனைவி மண்ணில் இளங்கோ மன்றம் என்கின்ற ஒரு அமைப்பை நிறுவி எண்ணற்ற இலக்கிய செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகிறார். அது மட்டுமல்லாமல் சமூக ஆர்வலராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தன்னுடைய குடும்ப சூழலின் காரணமாக இத்தனையோ ஏற்ற இறக்கங்களை சந்தித்து தனது பிடித்தமான தனது துறையில் பயணித்து இன்று ஒரு தனியார் நிறுவன ஊடகவியலாளராகவும் செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இப்படி அவரை பற்றி நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். மணப்பாறை மண்ணில் அவரை பற்றி தெரியாத இலக்கியவாதிகளை ஏற்க முடியாது. அந்த அளவிற்கு பிரபலமிக்க ஒரு ஆர்வமிக்க ஒரு இளைஞனாக, ஒரு துடிப்புமிக்க இளைஞனாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் அன்பிற்குரிய எழுத்தாளர் அண்ணன் பாரதி கனகராஜ் அவர்கள். அவருடைய தொகுப்பினுடைய இது மொத்த தொகுப்பாக இந்த தொகுப்பு இடம்பெற்றிருக்கிறது. அவருடைய அண்மையில் அவர் வெளியிட்ட உயிர்த்தவச் சிறிது என்கின்ற ஒரு கட்டுரை தொகுப்பு மிகவும் பிரபலமாக பேசப்பட்ட ஒரு தொகுப்பு. வாசிப்போரை அவ்வளவு ஈர்க்கச் செய்யும் தொகுப்புகளாக அவர் ஒவ்வொரு தொகுப்பையும் வெளியிட்டு கொண்டிருக்கிறார். அவருடைய சிறுகதை, அவருடைய கவிதை நூலாக இருக்கட்டும், அண்மையில் வெளிவந்த உயிர்த்தவச் சிறிது என்கிற நூலாக இருக்கட்டும், நல்ல உரே கண்ணம்மா, இந்த தொகுப்பு மிகவும் பிரபலமான தொகுப்பாக இருக்கிறது. காரணம், மணப்பாறை செங்காந்தல் சோழன் பதிப்பகத்தின் வெளியே இந்த நூல் வெளியாகி இருக்கிறது. 2022 ஆண்டில் வெளியாகிருக்கிறது முதல் பதிப்பாக. அதை தொடர்ந்து கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட பிரதிகள் இன்றளவும் விற்று தீர்ந்து கொண்டிருக்கிறது. திருச்சி, புதுக்கோட்டை, திண்டுக்கல் உள்ளிட்ட புத்தக கண்காட்சிகளில் இந்த புத்தகம் அதிக அளவில் வாசகர்களால் ஈர்க்கப்பட்டு வாங்கி கொண்டிருக்கிறார்கள். இன்றும் கிட்டத்தட்ட 2000 பிரதிகளுக்கு மேல் இன்றளவும் விற்று கொண்டே தான் இருக்கிறது. அந்த அளவிற்கு இந்த நூல் பிரபலமாக இருக்கிறது. அதில் என்னை மிகவும் ஏனால் ஒரு ஈர்த்த ஒரு சிறுகதை இந்த மழைக்காலம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 4 சிறுகதைகள் இருக்கு. அதில் ஐயா ஜெயந்தன் அவர்களுடைய வாழ்க்கை ஓடும் அப்படின்ற ஒரு சிறுகதை மிகவும் பிரபலமான சிறுகதை. அந்த சிறுகதை குறிப்பாக அந்த குடும்ப சூழலில் எப்படி ஒரு குடும்பத்தில் கணவன், மனைவி, அம்மா, அப்பா அவர்களுடைய அந்த வாழ்வியலை, யதார்த்தத்தை, மாமியார் மருமகளுள்ள யதார்த்தமான அந்த சண்டை, அதற்கு பிறகு ஏற்படக்கூடிய சமாதானம், இப்படியாக ஒரு குடும்ப சூழலை அவ்வளவு இயல்பாக அவர் எழுதியிருப்பார். அந்த ஒரு சிறுகதை சிறப்பான ஒரு சிறுகதை ஐயா மணவை மணியினுடைய எழுத்தாளர் அவர் ஜெயந்தன் அவர்கள் அந்த சிறுகதையும் அந்த நூலில் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல எழுத்தாளர் பாரதி கிருஷ்ணகுமார் அவர்களுடைய அப்பத்தா அப்படி அவருடைய அப்பத்தானின் சிறுகதையும் இடம்பெற்றிருக்கிறது. மாபெரும் தாய் அகல்முதனுடைய சிறுகதையும் இடம்பெற்றிருக்கிறது. இதில் என்னை மிகவும் பாதித்த ஒரு சிறுகதையாக ஜி ஆர் சுரேந்திரநாத் அவர்களுடைய சிறுகதை இருக்கு. அந்த கதைக்குள் இப்போது நாம் செல்லலாம். கதை எப்படியாக தொடங்குகிறது? மழைக்காலம். தவறாக ஓடும் கடிகாரம் உள்ளே திருப்பி நேரத்தை சரி செய்து கொள்வது போல் கடந்த கால வாழ்க்கையில் நாம் செய்த சில தவறுகளை இப்போது சரி செய்ய முடிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். எனக்கும் அப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தால் 12 ஆண்களுக்கு முன் செய்த சிறுபிள்ளைத்தனமான அந்த தவறை இப்போது சரி செய்து விடுவேன். அன்று என் மனைவி இறந்துவிடும் எனது பள்ளி வாழ்க்கை குறித்தும் மாலுக்குட்டி பற்றியும் சொல்லி முடித்தவுடன் இந்து பொட்டில் அடித்தார்போல் கேட்டால், நீங்க மட்டும் அன்னைக்கு மாலுக்குட்டியை தடுக்காம இருந்திருந்தா இன்னைக்கு நான் அவளை போட்டாலையாச்சும் பார்த்துருப்பேனே. சே, எவ்வளவு முட்டாள்தனம் செய்து விட்டோம். மீண்டும் சரி செய்து கொள்ள முடியாத அந்த தவறு, மீண்டும் கிடைக்காத அந்த நாட்கள். நான் 8வது படிக்கும்போது அரசு பணியில் இருந்த அப்பாவை அந்த மலைப்பிரதேச ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் செய்திருந்தார்கள். அங்குதான் நான் முதல் முதலில் மாலுக்குட்டியை சந்தித்தேன். அந்த ஊருக்கு வந்த அங்குள்ள பள்ளியில் நான் சேர்ந்த 4 மாதங்கள் ஆகியிருந்தன. நன்கு மழை பெய்து முடிந்து ஈரமாக கிடந்த தார் ரோடு, சிகப்பு பூக்கள் சாலையில் கொத்து கொத்தாக ஒதிந்திருக்க லேசான தூரில் நினைந்து கொண்டு அழுதபடி வந்து கொண்டிருந்தாள் அந்த பெண். என் வயதுதான் இருக்கும். எங்கள் ஸ்கூல் யூனிஃபார்ம், நெற்றியில் சந்தனம், தேங்காய் எண்ணெய் தடவிய பின்படாமல் விரித்து போட்டிருந்த தலைமுடி, சிவந்த அந்த அழகான முகம். நான் அந்த பெண்ணை நோக்கி, ஜோசப் ஸ்கூலா, ஏன் அழுகுற என்றேன். நான் ஸ்கூலுக்கு புதுசு, 2 நாளாக அப்பா கொண்டு வந்து விட்டாரு. இன்னைக்கு நான் போய்க்கிறேன்னு வந்துட்டேன். வழி தெரியாமல் நான் மாட்டிக்கிட்டு நிற்கிறேன் என்று அந்த பெண் கண்களை துடைத்தபடி அழுது கொண்டிருந்தாள். அழாத, வா, நானும் அந்த ஸ்கூல் தான். எந்த கிளாஸ்? நான் 8வது. எந்த செக்ஷன்? பி செக்ஷன். நானும் அதே கிளாஸ் தான். 2 நாளாக நான் லீவு, ஸ்கூலுக்கு வரல. நீ என்னைக்கு அட்மிஷன் ஆனேன்? முந்தா நாள் தான் நான் அட்மிஷன் ஆனேன். அதான் எனக்கு தெரியல. உன் பேர் என்ன? மாலுக்குட்டி. உன் பேரு? சங்கர். என்ன, இந்த ஊர் எப்படி குளிருது என்று அவள் பற்கள் வடவடக்க கேட்டபோது, அப்போது அந் சர்ச் மணி அடித்ததும் சர்வில் ஓடும் ஓடையில் சிலர் காரேடுகளை கழுவி கொண்டிருந்ததும் மாலுக்குட்டியின் பச்சரிசி பற்கள் அடித்து கொண்ட போது வந்த மெதுவான சத்தமும் இன்னும் என் ஞாபகத்தில் இருக்கிறது. நான் மாலுக்குட்டியை சந்தித்த முதல் நாளன்றே அவள் முன் என் திறமையை காட்ட ஒரு சந்தர்ப்பம். எங்கள் பள்ளியில் ஹெட்மாஸ்டர் எஜுகேட் டீச்சர்ஸ் என்று ஒரு நிகழ்ச்சி நடத்துவார். அதன்படி ஆசிரியர்கள் மாணவர்களிடம் பல விஷயங்களை எதிர்பார்த்தது போல் மாணவர்கள் ஆசிரியர்களிடமும் என்ன எதிர்பார்க்கிறார்கள் என்று ஒவ்வொரு வகுப்பின் சார்பாகவும் ஒரு மாணவன் ஆசிரியர்கள் முன் பேச வேண்டும். என் வகுப்பில் நானே முதல் ரேங்க் மாணவன் என்பதாலும் கிளாஸ் லீடர் என்பதாலும் என்னை பேச சொல்லியிருந்தார்கள். அந்த நாள் இன்னும் கூட பசுமையாக என் நினைவில் இருக்கிறது. வலது கையில் பிரம்பும் இடது கையில் ஒரு புத்தகமும் வைத்துக்கொண்டு நான் வகுப்பெடுக்க மாணவர்களான இருக்கையில் வெவ்வேறு முகபாவங்களுடன் உட்கார்ந்து ஆசிரியர்கள் என்னை உற்றுநோர் கவனித்து கொண்டிருந்தார்கள். அப்பா வாங்கி கொடுத்த அமெரிக்க புத்தகங்களை எல்லாம் வைத்துக்கொண்டு தடையில்லாத ஆங்கிலத்தில் நான் பல கருத்துக்களை கூற நல்ல வரவேற்பு, பலத்த கைத்தட்டல். அன்று மாலை பள்ளி விட்டு வீட்டுக்கு சென்று கொண்டிருந்த போது, சங்கர் என்று குரல் கேட்டு திரும்பினேன். மாலுக்குட்டி வேகமாக மேடேறி வந்து, மாலுக்குட்டி ரொம்ப நல்லா பேசினேன், நல்ல லாங்குவேஜ், அசத்திட்டப்போ. ஹெச்எம் கூட உன் பேச்சை கேட்டால நின்னபடியே ரசிச்சாரு. கண்ணாடி எல்லாம் போட்டிருக்கப்பவே நினைச்சேன் செம்ம மண்டையா இருக்கும்னு. தேங்க்ஸ் என்று மாலுக்குட்டியின் கண்களை கவனித்தேன். இப்போது மரியாதையும் நட்பும் கலந்த பார்வையை வீசினாள் மாலுக்குட்டி. எங்கே உங்க வீடு என்றேன். பார்க் தாண்டி, உனக்கு எனக்கும் அங்கதான். ஸோ ஒரே ரோட்டு தான். இருவரும் பேசிக்கொண்டே நடந்தோம். என் வீட்டுக்கு திரும்ப வேண்டிய இடம் வந்தது. சரி, நாளைக்கு பார்க்கலாம் என்ற நான் திடீரென்று ஞாபகம் வந்து, உன் கணக்கு நோட்டு தாயே, 2 நாளாக கிளாஸ்க்கு வரல என்றேன். தரேன், ஆனால் ஒரு கண்டிஷன், நோட்டு வெயிலில் திறக்கக்கூடாது. ஏன்? மயிலறகு வச்சிருக்கேன், வெயிலில் பட்டா குட்டி போடாது. என்னது சின்ன பிள்ளைத்தனம் மாதிரி என்று ரசித்து சிரித்தேன். அந்த காலத்தில் அந்த வயதில் எங்களுக்கு காதல் என்பது சினிமாக்களுக்கு கூடப்படும் ஒரு அர்த்தம் தெரியாத சொல்லாகத்தான் இருந்து வந்தது. ஆனாலும் மாலுக்குட்டி மீது ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு ஈர்ப்பு இருந்ததை மறுப்பதற்கில்லை. முழு ஆண்டு தேர்வு ஆரம்பிப்பதற்கு முன்பு 4 நாட்கள் சேர்ந்தது போல் மாலுக்குட்டி பள்ளிக்கு வரவே இல்லை. 5ஆம் நாள் நான் பள்ளிக்கு வரும்போது அவள் வீட்டிற்கு வாளை சரிவை ஒரு எதிர்பார்ப்புடன் நோக்கினேன். சரிவிலிருந்து மேட்டை நோக்கி அடர்த்தியான பனிப்புகைக்கு நடுவே மெதுவாக நடந்து வந்தாள் மாலுக்குட்டி. என்னை பார்த்தவுடன் வேகமாக நடந்து வந்து கைகளை தேய்த்து தன் கண்களில் வைத்தபடி பயங்கர குளிர் என்றால், ஐ இந்த சிவப்பு பூ பூத்துடுச்சா என்றபடி ரோட்டோரம் பூத்தியிருந்த ஏராளமான சிவப்பு நிறப்பூக்களை பறித்து தன் உள்ளங்கையில் வைத்து அழகா இருக்குல்ல என்று என்னிடம் காண்பித்தார். நான் ஏன் நாலு நாளா ஸ்கூலுக்கு வரல என்றேன். அது வந்து என்று இழுத்த மாலுக்குட்டியின் சிவந்த முகம் சிவானத்தில் குங்குமத்தை அப்பினார் போல் மேலும் சிவந்து போனது. நான் ஏஜுக்கு வந்துட்டேன் என்றார் தலையை குனிந்தபடி. அப்போது கையில் இருந்த சிவப்பு பூக்கள் சில அவள் காலடியில் விழுந்தன. அப்படியா என்றேன் நான் மிகவும் புரிந்தவன் போல. ஸ்கூல்ல விசேஷம் ஏதும் உண்டா என்று கேட்டால் மாலுக்குட்டி, குரூப் போட்டோ எடுத்தாங்க, நீ தான் இல்லை, அடுத்த வருஷம் எடுத்துட்டா போச்சு. அப்புறம் சங்கர், அம்மா சொன்னாங்க நான் பெரிய பொண்ணாகிட்டேனா, இனிமே உன்னோட அதிகமாக பேச்சு வச்சுக்க வேண்டாம்னு சொன்னாங்க, அதனால இனிமே நம்ம ஸ்கூல்ல மட்டும் பேசிப்போம் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. அங்கேயும் வேணாண்டி என்று கூறிவிட்டு வேகமாக பள்ளியை நோக்கி நான் நடக்க ஆரம்பித்தேன். நான் தான் கிளாஸ் லீடர், சார் இல்லாத சமயங்களெல்லாம் பேசுபவர்களுடைய பேரெல்லாம் நான் போர்டில் எழுதுறது வழக்கம். ரொம்ப பேசினாங்கன்னா அது பேருக்கு பக்கத்தில் வெரி வெரி பேட் அப்படின்னு நான் போடுவேன். அப்படி மாலுக்குட்டி அன்னைக்கு பேசும்போது நான் வெரி பேட் அப்படின்னு நான் போட்டுட்டேன். திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருக்கப்போ நான் வெரி வெரி பேடுன்னு போட்டுட்டேன். கொஞ்ச நேரத்தில் சார் வர்றதை பார்த்துட்டு அந்த வெரி பேடெல்லாம் அழிச்சிட்டேன். அதை யாரோ போய் எங்கள் வகுப்பாசிரியர்கிட்ட சொன்னோன்னே அவர் கூப்பிட்டு என்னை, ஏய் ஒழுங்காக வேலையை பாடுறா, ஏண்டா அந்த பொண்ணு பேர் மட்டும் வெரி வெரி பேடை அழிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்காக படிக்கிற வேலையை பாருன்னு அனுப்பி வைத்தார். அன்று மாலை நான் பள்ளி முடிந்து சென்று கொண்டிருந்த போது வேகமாக பின்னால் வந்து ஓடியிருந்த மாலுக்குட்டி தேங்க்ஸ் அண்ட் சாரி என்றார். நான் ஒன்றும் பேசாமல் நடந்தேன். வெரி பேட் அழிச்சதுக்கு தேங்க்ஸ், அதுக்காக தான் சாருக்கிட்ட திட்டு வாங்கினதுக்கும் சாரி. ஏய் பேசவே மாட்டியா, இனிமேல் எப்போது போல் ஸ்கூலுக்கு வெளியே பேசலாம், என்ன இப்பவும் பேச மாட்டியா? சடச்சனவன மலைத்தூர ஆரம்பிக்க நாங்கள் இருவரும் குடையை விரித்து கொண்டோம். கொஞ்சம் நில்லு, ரெண்டு நிமிஷம் நீ முகத்தை ஒத்து பார்த்துக்கிட்டு சிரிக்காமல் இருக்கணும், சிரிக்கலனா என்கிட்ட நீ பேசவே கூடாது, சிரிச்சுட்டா என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லும்போது மழை பெய்து கொண்டே இருந்தது. அப்படியே அவள் என் அருகில் நின்று கொண்டிருக்கும் போது என்னை அறியாமல் அவள் முகத்தை பார்த்து நானும் சிரித்து விட்டேன். அப்படியே நாட்கள் நகரத் தொடங்கியிருந்தது. நாங்கள் 10வது வகுப்பு வந்தோம். நல்ல மழைக்காலம். பள்ளி விட்டு வந்து கொண்டிருந்த போது பலத்த மழை. குடையை பிடித்து கொண்டு பெயர் தெரியாத அந்த பெரிய மரத்துக்கு நடுவில் இருந்த பெரிய பொந்துக்குள் சென்று நின்று கொண்டிருந்தோம். இருவரும் நனைந்து விட்டோம். இந்த 2 வருடங்களில் மாலுக்குட்டியின் அழகு மேலும் மேலும் கூடியிருந்தது. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் பாரு, நாளைக்கு நம்ம கிளாஸ் குரூப் போட்டோ எடுக்கிறாங்கல்ல, ரமேஷ் பைய போட்டோகிராஃபர்கிட்ட 500 ரூபா காசு கொடுத்து உன் போட்டோ மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு நான் மாலுக்குட்டிகிட்ட சொன்னோன்னே, ஐயோ பேசாமல் நாளைக்கு நான் பள்ளிக்கு வராமல் இருந்துடுறேன் என்றால், நானும் அதை தான் நினச்சேன், நீ போன வருஷம் குரூப் போட்டோ எடுத்தப்பவும் நீ இல்லை, பாட்டி இறந்துட்டாங்கன்னு நீ வரல, ஒரு போட்டோ கூட நீ இல்லைன்னு இல்லைன்னு பார்த்தேன், அதனால் என்ன நம்ம ரெண்டு பேரும் ஸ்டூடியோவில் போய் தனியாக ஒரு ஃபோட்டோ எடுத்துப்போம், நிஜமாவா சொல்கிற, எனக்கும் கூட இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ வேணும், அடிக்கடி தோணும் என்று சொல்லும்போது அவள் வெட்கத்துடன் என்னை நோக்கி பார்வை பார்த்து கொண்டிருந்தார். தலைமுடியிலிருந்து நீர் சொட்ட சொட்ட அவள் முகத்தில் இறங்கி கொண்டிருந்த இத்தனை வருட பழக்கத்தில் நாங்கள் அவ்வளவு நெருக்கமாக உரசி கொண்டு நின்றதில்லை. என்னை அறியாமல் எங்களுக்குள் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு காதல் என்று தெரியாமல் அந்த ஒரு ஈர்ப்பில் நான் நின்று கொண்டிருந்தேன். சில வினாடிகள் அமைதியாக இருந்த போது மாலுக்குட்டி சற்றென்று கைகளை விரித்து கொண்டு, சங்கர் நான் கிளம்புகிறேன் என்று அவள் வீட்டை நோக்கி கிளம்ப ஆரம்பித்தாள். இந்த ஊரிலிருந்து அப்பாவுக்கு டிரான்ஸ்ஃபர் வரக்கூடாது அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதே போல் அவளும் எங்கள் திருச்சூர் வடக்கு நாதர்கிட்ட வேண்டிக்கிறேன் என்று மாலுக்குட்டியும் சொன்னார். நானும் எங்கள் அப்பாவும் டிரான்ஸ்ஃபர் வரக்கூடாதுன்னு பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிறேன்னு இவனும் சங்கரும் சொன்னான். ஏன் அப்படி பேச, ஏன் வேண்டிக்கிட்ட, நீ ஏன் அப்படி வேண்டிக்கிட்ட? இருவரும் ஒன்றும் பதில் பேசாமல் பல நிமிடங்கள் ஒருவர் கண்களை உற்று நோக்கி கவனித்தபடி மழை விட்ட போதும் அவர்கள் வீட்டிற்கு நோக்கி கிளம்ப ஆரம்பித்தார்கள். மறுநாள் வேகமாக எங்கள் வகுப்பை நோக்கி ஓடி வந்த பள்ளி வாட்ச்மேன், டீச்சர் உங்கள் கிளாஸ் மாலுக்குட்டி போட்டிங் போகிறப்ப ஏரியில் விழுந்துட்டாங்களாம், தேடுறாங்க என்று கூற எனக்கு அடி வயிற்றில் பகீர் என்றது. வகுப்பில் சலசலவென்று பேச்சு சத்தம், பரபரப்பு. டீச்சர் நான் வேகமாக எழுந்தும் டீச்சர் சங்கர் சங்கர் என்று கத்துவதை பொருட்படுத்தாமல் வெளியே ஓடி வந்தேன். ரோட்டிற்கு வந்து ஏரியை நோக்கி ஓடினேன். பயங்கரமாக மழை பெய்து கொண்டிருந்தது. என் கண்ணாடி ரோட்டில் விழுந்து உடைந்தது. எதை பற்றியும் கவலைப்படாமல் ஒரு வெறியோடு ஓடினேன். ஏரிக்கரையில் மழையை பற்றி கவலைப்படாமல் நிறைய கும்பல் நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. தீயணைப்பு படை வீரர்கள் சிறப்பு உடைகள் அணிந்து கொண்டு படைகளிலிருந்து ஏறி நீரில் குதித்து கொண்டிருந்தார்கள். நான் அழுதபடி பார்த்தேன். கடவுளே, என் மாலுக்குட்டி எதுவும் ஆகக்கூடாது என்று வேண்டிக் கொண்டிருந்தேன். மாலுக்குட்டியும் அவளின் பெரியம்மா பையனும் மட்டும் போட்டிங் வந்திருந்திருக்கிறார்கள். செல் பெடலிங் போட்டு எப்படியோ கவிழ்ந்து விட்டது. பெரியம்மா பையன் மட்டும் நீந்தி கரை சேர்ந்து விட்டான். கரையில் மாலுக்குட்டியின் அப்பாவும் அம்மாவும் தலையில் அடித்து கொண்டு அழுதபடி, என்ற மவளே, என்ற குருவாயிரப்பா என்று கத்திக் கொண்டிருந்தார்கள். 2 மணி நேர தேடலுக்கு பின் தீயணைப்பு படை வீரர்கள் வழிபோட்டு தூக்கிய போது, உயிர்க்காக போராடிய போது, கைகள் உயர்த்தியிருந்த நிலையிலேயே வெளியே கொண்டு வரப்பட்டால் மாலுக்குட்டி. நான் அப்படியே மண்டியிட்டு அமர்ந்து சத்தமாக அழுதேன். கொட்டும் மலைக்கும் நடுவே மாலுக்குட்டி பிணமாக நீரிலிருந்து வெளியே வந்த கோலம் 12 ஆண்டுகளுக்கு பிறகும் என்னை இன்சித்து கொண்டிருக்கிறது. எதிரே அமர்ந்து சோகமாக என்னை பார்த்து கொண்டிருந்தால் என் மனைவி இந்து, ச, ஒரு போட்டோ கூட இல்லாமல் போயிடுச்சே என்றாள். நான் மட்டும் மாலுக்குட்டி அன்றைக்கு பள்ளிக்கு வர சொல்லியிருந்தால் போட்டோவிலும் இருந்திருப்பாள், இந்த உலகிலும் இருந்திருப்பாள். சில தவறுகளை திருத்திக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அப்படின்ற வாக்கில் இந்த சிறுகதை முடிந்திருக்கிறது. இந்த சிறுகதைக்கு ஆனந்த வீடனுடைய டிசம்பர் 2002 இந்த சிறுகதைக்கு முதல் பரிசாக ₹12,500 பெற்ற முதல் சிறுகதையாகவும் இந்த கதை இருந்திருக்கிறது. அவ்வளவு அழகாக இந்த சிறுகதையை ஜி ஆர் சுரேந்திரநாத் அவர்கள் இருக்கிறார். இயல்பாக ஒரு மொழி நடையில் பள்ளி பருவ ஒரு ஈர்ப்பை அவ்வளவு அழகாக நேர்த்தியாக அந்த கதையில், முக்கியமான காரணம் ஒரு குற்ற உணர்ச்சியில் அவன் தன்னுடைய மனைவி தன்னுடைய கடந்த கால வாழ்க்கையை தன்னுடைய மனைவியிடம் சொல்லும்போது குற்ற உணர்ச்சியில் சொல்லி கொண்டிருக்கிறான். அது யதார்த்தமாக அவன் தான் விரும்பிய பெண் இன்னொருவன் போட்டோ தனியாக எடுத்து வைத்துக் கொள்வான் என்ற ஒரு பயத்தில், நீ பள்ளிக்கு அன்னைக்கு போட்டோ எடுக்கிறப்ப வர வேண்டாம் அப்படின்னு சொன்ன ஒரே ஒரு காரணத்துக்காக அந்த பெண் உறவினரோடு அன்னைக்கு வராமல் போட்டிங் போனது, போய் அங்கே ஏற்பட்ட விபத்தால் அவள் உயிர் இழக்கிறாள். அதற்கு அன்னைக்கு நான் சொல்லியிருந்தா வந்திருப்பாளா, அன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்திருப்பாளோ, போட்டோவுக்கும் வந்து நின்றுருப்பா, இன்னைக்கும் இந்த உலகத்தில் உயிரோடு இருந்திருப்பா அப்படின்ற அந்த குற்றம் நினைச்சு இன்று வரையும் அந்த சங்கருடைய மனதை பாதித்திருக்கிறது என்பதை அவ்வளவு அழகாக சிறப்பாக எழுதியிருக்கும் இந்த சிறுகதையை புதுகை பண்பலையின் வாயிலாக உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீண்டும் அடுத்த நூலில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை நல்ல உயிரே கண்ணம்மா அப்படின்ற புத்தகத்தை பத்தி நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கிய திரு பே சசிகுமார் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்களையும், புதுகை FM 91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்போ வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.